அடுத்தபடி இந்த திருவிருத்தத்தை விட்டுறேன். திருநேரிசை என்று ஒரு பகுதி இந்த நாலாம் திருமுறையில காணப்படுகிறது. பல பதிகங்கள், ஒன்னு ரெண்டு இல்ல, எத்தனையோ பதிகங்கள், நூற்றுக்கணக்கான பாடல்கள் பாடி வச்சுட்டு போனாங்க. நமது பின்னால வர்ற சந்ததியார்கள் இவன் படிப்பான், நன்றாக வாழ்வான் என்று நினைத்துத்தான் எழுதி வச்சுட்டு போனாங்க. நாம ஏழு வீடு எட்டு வீடு வாங்கி வச்சதை மாத்திரம் நாம பாத்துக்கிட்டு இருக்கிறோம், பேங்க்ல இருக்கிற பணத்தை மாத்திரம் பாத்துக்கிட்டு இருக்கிறோம். இதை திரும்பி பார்க்கவில்லை என்பதுதான் என்னுடைய கணிப்பு. கணிப்பு தப்பா இருந்தால் நீங்கள் என்னை மன்னித்து விடுங்கள். ஒரு பதியன் சொல்றார், இவர் ஒரு நாயனார் தானே, திருநாவுக்கரசர் ஒரு நாயனார் தானே, அவர் பல நாயனார்களை சொல்றார் இல்லையா. அப்படி ஒரு பதியம் வருகிறது. பத்து பாட்டிலையும் பத்து பேரை சொல்லிக்கிட்டே போறார் அவர். முதல் பாட்டு பாப்போமா,
ஆதி திரமனார்தாம் அர்ச்சித்தார், ஆதி திரமனார்தாம் அர்ச்சித்தார் அடியினைக்கு ஓதியனா ஓதிய வேதனாவர் உணருமாறு உணரலுற்றார்.
பிரம்மன் அர்ச்சித்தான், சிவனை நினைக்கக்கூடிய அறிவை அவனுக்கு கொடுத்தானாம் சிவன். இப்ப நாமளும் ஒரு பூவை அவனுடைய திருவடிக்கு போட்டு விட்டமே ஆனால் அவனை நினைக்கக்கூடிய அறிவை அவன் கொடுத்து விடுவான் இல்லையா.
ஆதி பிரமனார் தான் அர்ச்சித்தார் அடியினைக்கு ஓதிய வேதனாவர் உணருமாறு உணரலுற்றார், சோதையில் சுடராய் தோன்றி சொல்லினை இறந்தார், பல் பூ கோதி வந்து அறையும் சோலை குறுக்கை வீரட்டனாரே.
என்ன அர்த்தம், ஒரு பூவை அவன் திருவடியில போட்டு விடு, உனக்கு நல்ல அறிவை அவன் கொடுத்து விடுவான் என்பதுதான் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஆமா, அடுத்த பாட்டுல
நீட்டினை நிறைய பூசி நித்தலும் நியமம் செய்து ஆற்று நீர் பூரித்தாட்டும் அந்தனாரை கொள்வான்.
மார்க்கண்டேய முனிவர் உடம்பெல்லாம் விபூதியை பூசிட்டாரு, நல்லா குளிச்சு விட்டு சிவனுடைய திருவடியை அர்ச்சித்தார். அர்ச்சித்ததுனால அவருக்கு 16 வயசுதான் கொடுத்திருந்தான், கொடுத்தவனே இவன் தான், யமன் வந்துட்டான், காலத்தை நீட்டி விட்டான். அந்த மாதிரி அவனை நினைத்து விடு, யம பயம் உனக்கு போய்விடும் என்பதுதான் அது அதனுடைய ரவுண்ட் பிகர்.
நீட்டினை நிறைய பூசி,
அதுல ஒண்ணு நிச்சயமா ஒரு பெரியவர் சொல்றாரு, திருநீறு நெற்றில அணியாதவனுக்கு தவம் சித்திக்காது அப்படின்னு. நீரில்லா நெற்றி பாழ் என்று ஒரு பாட்டு இருக்கிறது, ஔவையார் பாட்டு. குருஞான சம்பந்தர் ஒரு பாட்டு சொல்றாரு, நெற்றியிலே பூதி அணியாதவர் தவமும் அப்படின்னு வருது. நெற்றியில அவன் பூதி அணிந்திருக்கணும், அணிந்தாத்தான் அவனுக்கு தவம் வரும், வர்றது வாய்ப்பு கிடையாது என்பது பொருள்.
நீட்டினை நிறைய பூசி நித்தலும் நியமம் செய்து ஆற்று நீர் பூரித்தாட்டும் அந்தனாரை கொள்வான், சாற்று நாள் அற்றதன்று தர்மராசற்காய் வந்த கூற்றினை குமைப்பர் போலும் குறுக்கை வீரட்டனாரே.
அப்ப நிறைய விபூதியை பூசி அவனை நினைத்து விடு, அவனுக்கு ஒரு பூவை போட்டு விடு என்று சொல்றார் சாமி.
சிலந்தியும் ஆனைக்காவில் தழைத்தவோர் ஆத்தி இங்கு தாவரம் மணலால் கூப்பி அழைத்தங்கே அவின்பாலை கறந்து கொண்டாட்டக் கண்டு பிழைத்ததன் தாதை தாளை பெருங்கொடுமழுவால் வீட்ட குடைத்ததோர் அமுதம் ஏந்தார் குறுக்கை வீரட்டனாரே.
கண்டேஸ்வர நாயனார் ஒரு நாயனார், திருநாவுக்கரசரும் ஒரு நாயனார், இந்த நாயனார் அந்த நாயனார போர்ந்து சொல்லிவிட்டார். அதே மாதிரி கோச்சங்கனான சொல்றார்,
சிலந்தியும் ஆனைக்காவில் திருநிழற் பந்தர் செய்து.
இப்ப சிலந்தியனுடைய வாயிலிருந்து வர்றதுதான் இந்த ஒட்டடைன்னு நம்ம வீட்டுல இருக்கு பாருங்க, வீட்டுல இந்த ஒட்டடைன்னு ஒண்ணு இருக்க, அது கட்டடத்துல இருந்தா வருது இல்ல, ஒரு பூச்சி கட்டுற கூடு தானே அது. அந்த கூட்டை சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணிச்சு ஒரு பூச்சி, எட்டுக்கால பூச்சி, அது சிவத்தொண்டாக ஏற்றிக்கொண்டுதான் அவனை வந்து சோழனாக பிறக்க வச்சான்.
சிலந்தியும் ஆனைக்காவில் திருநிழற் பந்தர் செய்து உலந்தவன் இறந்த போதே கோச்செங்கனானுமாக கலந்த நீர் காவிரி சூழ்
சோனாட்டு சோழ தங்கள் குலந்தனை பிறப்பித்திட்டார் குறுக்கை வீரட்டனார்.
எப்படியாவது சிவத்துண்டு செய்து விடடா அப்படிதான் சொல்றாரு நான் நினைக்கிறேன்.
இந்த சிலந்தியும் தொண்டுதான் செய்தது, யானையும் தொண்டுதான் செய்தது. யானைக்கு சிவலோகம் காட்டி விட்டான், சிலந்தியை பிறக்க வச்சான். ஏன் சிலந்தியை பிறக்க வச்சான்? ஏன் யானையும் தொண்டுதான செய்தது, சிலந்தியும் தொண்டுதான செய்தது. யானைக்கு சிவலோகத்தை கொடுத்தான், சிலந்தியை ஏன் பிறக்க வச்சான்? சிலந்தியும் தொண்டு செய்தது, சிவத்தொண்டு செய்தது. யானையும் சிவத்தொண்டுதான் செய்தது. ஏன் யானை மாத்திரம் சிவலோகத்துக்கு பார்த்து இவர் மாத்திரம் ஏன் ஒரு பிறப்பு கொடுத்தாரு? யானை தொண்டு செய்தது இல்ல, அத சிலந்தி செய்த தொண்டு அது இகழல. இகழ்ந்ததா யானை? இகழ்ந்ததா? இல்ல. ஆனா சிலந்தி என்ன பண்ணிவிடுது, யானை கொண்டாந்து இந்த தண்ணியை ஊத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் கடிச்சது. அந்த கடிச்சதுனால வந்த பாவம் தான் இவருக்கு பிறவி வந்ததுன்னாரு என்பதை நாம எண்ணிக்கணும். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டா, ஒருத்தன் செய்கிற தொண்டை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லாதே என்று சொல்லுவது மாதிரி இருக்கிறது என்று நாம எண்ணிக்கொள்ளுவோம். சுவாமி இதையும் சொல்றாரு, சிலந்தியும் ஆனைக்காவில் திருநிழற் பந்தர் செய்து உலந்தவன் இறந்த போதே கோச்சங்கனானுமாக கலந்த நீர் காவிரி சூழ். அப்பெல்லாம் காவிரியில வற்றாமல் தண்ணி வரும். ஆமா, நான் காவிரி கரையில இருந்தவன், காவிரியை ரெண்டாக்குனவன். நான் சொல்றேன் கேட்டுக்குங்க நீங்க. ஆனி மாசம் தண்ணி வந்ததுன்னா மாசி மாதம் வரலி இடைவிடாமல் வந்துகிட்டே இருக்கும். கர்நாடகாவ போய் நம்ம தொங்க வேண்டிய தேவை கிடையாது. அப்படி வந்துகிட்டு இருந்த காவிரி தான் இப்போ. இப்ப என்ன ஆச்சு? சாக்கடை தண்ணியை தவிர வேற நல்ல தண்ணி கிடையாது. கிருஷ்ணாவை போய் தொங்கிட்டு இருக்கிறான். அவன் ரெண்டு கையும் நல்லா அகலமா விரிச்சு விட்டான். ஏன் ஆடை திண்டாடுது, உனக்குங்கடா நான் கொடுக்க முடியும்னு. காவிரியில அப்படி வந்துகிட்டது ஜீவ நதினு அதுக்கு பேரு. அதான் சாமி நினைவுட்டுறது. கலந்தனீர் காவிரி சூழ் சோனாட்டு சோடதங்கள் குலந்தனி பிறப்பித்திட்டார் குறுக்கை வீரட்டனாரே. ஏருடன் ஏழடத்தான் எண்ணி ஆயிரம் பூக்கொண்டு ஆறுடை சடையினானே அச்சித்தான் அடியினைக்கு வேறுமோர் பூக்குறைய மெய்மலர் கண்ணை விண்ட கூறுமோர் ஆழியார் குறுக்கை வீரட்டனாரே. திருமால் ஒரு ரவுண்ட் பிகரா சொல்றேன். திருமால் சிவனை ஆயிரம் பூல் கொண்டு பூசித்தான். பூசனை பண்ணினா கடைசியில பூஜை பண்ணும்போது பார்த்தா 999 தான் இருந்தது. தாமர மரலால அர்ச்சனை பண்றான் இல்லையா, ஒரு பூ குறைஞ்சு போச்சு. என்ன பண்ணலாம்? இந்த ஒரு பூவை ரெண்டா பிச்சு போட்டுக்கலாம்ல. இப்ப நாம அப்படி போடுறோம்ல, பூவை பிச்சு போடக்கூடாது என்பது நியதி. பல கோயில்ல பூவைத்தான் பிச்சு போடுறான். அப்படி பூவை பிச்சு போட்டான்னா குடும்பம் பிச்சு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கோயில்ல போ செய்யறது போற அப்படித்தான் நடக்குது. அதனால கோயில்ல செய்யறத தப்புன்னு நான் சொல்றேன், நீங்க எண்ணி விடாதீங்க. நடக்குது, நான் என்ன பண்ண முடியும்? பத்திரத்தை வேணா கிள்ளி போடலாம், பூவை பிச்சு போடக்கூடாது என்பது பொருள். அதனால திருமால் என்ன பண்ணினா, தன்னுடைய கண் தாமரை கண் இல்லையா, ஒண்ணு குறைஞ்சதா அதை எடுத்து திருவடியில் வச்சுட்டான். அதனால்தான் திருமால் கையில வச்சிருக்கிற சக்கரம் சிவன் கொடுத்தது என்று சொல்லப்படுகிறது. ஆனா வைணவம் ஒத்துக்க மாட்டான். அத சொல்றார் சாமி. ஏருடன் எழடத்தான் எண்ணி ஆயிரம் பூக்கொண்டு ஆறுடைச்சடையினானே அத்தித்தான் அடியினைக்கு வேறுமோர் பூக்குறைய மெய்மலர் கண்ணை மிண்ட கூறுமோர் ஆழியந்தார் குறுக்கை வீரட்டனாரே. இந்த நீதியை அந்த 10 பாட்டிலையும் சொல்லிட்டே போறார். கல்லினால் எரிந்து கஞ்சி தாமும் சாக்கியனார் சாக்கிய நாயனாரும் நாயனார். அவரு சைவ மதத்தை விட்டு சமண மதத்துக்கு போயிட்டார் நாவுக்கரசர் போல. நாவுக்கரசர் திரும்பி இந்தவங்க வந்தது போல அவரும் நினைச்சார், சைவ சமயம் தான்டா சரின்னு மறுபடியும் திரும்பி சைவத்துக்கு வந்தார். வந்தவர் என்ன பண்ணினாரு, அந்த சமண உடையிலேயே இருந்துட்டார். யாரு? சாக்கிய நாயனார்.
அவர் தான் ஒவ்வொரு கல்ல தூக்கி சிவன் மேல போட்டார். அதை சேக்கிழார் பெருமான் சொல்லும் போது என்ன சொல்லுவார், எல்லாரும் கல் என்பார்கள், அரண் அவரை மலர் என்று ஏற்றுக்கொண்டான்னு சொல்லுவார். ஏனையோர் கல் என்று சொல்லுவார்கள், ஹரன் அவரை மலராக ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு அந்த வரலாறு நினைப்பூட்டுறாரு சுவாமி இல்லையா. ஏதேனும் ஒண்ணு அவன் திருவடிக்கு போட்டு விடு, இதத்தான் அவர் சொல்றது இல்லையா. கல்லினால் எரிந்து கஞ்சி தாமுனும் சாக்கியனார், நெல்லினார் சோறு நாமே நீழ்விசும்பு ஆள வைத்தார், எல்லியாங்கு எரிகை ஏந்தி எழுதிகள் நட்டமாடி கொல்லியாம் பண்ணுகந்தார் குறுக்கை வீரட்டனாரே நல்ல காப்பதோர் வில்லும் அம்பும் கையதோர் இறைச்சிப்பாரம். கண்ணப்பனுடைய கதை வருகிறது. இவரும் ஒரு நாயனார், கண்ணப்பரும் ஒரு நாயனார். அவரை பொழுது சொல்லுவதற்கு எப்படி மனம் வந்தது? காப்பதோர் வில்லும் அம்பும் கையதோர் இறைச்சிப்பாரம். அவன் என்ன இப்படி பூஜை பண்ணினான் கண்ணப்பன்? நல்ல வெந்து போன பன்றிக்கறியை கொண்டு சாமிக்கு வச்சான். ஆமா, மறுநாள் வந்து பார்த்தா இருந்த சிவாச்சாரியார் பன்றிக்கறி கிடந்தது. அந்த சிவாச்சாரியார் கனவுல போய் என்ன தெரியுமா சொன்னான்னு பதினோராம் திருமுறை சொல்லுகிறது. கண்ணப்பர் மரமோ என்னமோ அதற்கு பேர். ஆமா, சிவாச்சாரியார் கனவுல போய் என்ன தெரியுமா சொன்னான், சிவன் நீ கண்ணப்பன் கொண்டாந்து அப்படி வைக்கிறான்னு நீ நினைக்காதே. ஆமா, அவன் தண்ணி எதுல கொண்டாடுறான் தெரியுமா? குடத்துல கொண்டாடல, கோயில் இருக்கிற குடம்லாம் தினமா விளக்குறாங்க தெரியுமா உங்களுக்கு? நான் கோயில்லயே வாழ்ந்தவன், எனக்கு தெரியும். அவன் சொல்றான், அவன் வாயில தண்ணியை கொண்டாந்து என் மேல தூணு துப்புறான் தெரியுமா? ஆமா, அது கங்கையிடும் கங்கையை விட இனியது ராது அப்படிங்கிறான் சிவன். எப்படி? இன்னொன்னு சொல்றான், அவன் வேடம் நல்லவா, வீசையெல்லாம் இருக்கும், தூணு துப்புறானா அந்த வீசையில பட்டு அந்த தண்ணி அவன் மேல படுது. இந்த இது ரோமன் தானே, ரோமம்னு சொல்லல அவன் சிவன், அது தர்பைய விட இனியதுரா அப்படிங்கிறான். தர்பை ரொம்ப தூயமானது, இந்த தர்பை வச்சிருக்காங்க இல்ல, அது அதை விட இனியதுரா. எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சொன்னா, அவனுடைய அன்புக்கு அளவு கிடையாதுரா, அவன் பூசைய நீ பார் அப்படின்னா. என்ன சொல்லிருக்கணும் இவன்? கண்ணப்பர் கனவுல போய் இந்த சிவாச்சாரியார் பூஜை பண்றத நீ பார் அப்படின்னு சொல்லியிருந்தான்னா இன்னைக்கு உலகத்துக்கு அது சரி. கடவுள் திருப்பி போட்டான், என்ன போட்டான், அந்த கண்ணப்பன் பூசையை நீ பார் அப்படின்ட்டான். அப்புறம் தான் ஒளிஞ்சிருந்து பார்த்தான், கண்ணுல ரத்தம் வந்தது, தன் கண்ணை பிடுங்கி வச்சான். அந்த அளவுக்கு அன்பு இருந்தது. ரெண்டு மிட்டாய் வாங்கினார் பொம்மு நாட்டி, ஒரு மிட்டாய பிள்ளையினுடைய வாயில போட்டுட்டா, ஒரு மிட்டாய வாயில இவ போட்டுக்கிட்டா. சின்ன பிள்ளை அது கரபுறன்னு அது மென்னு தின்னுபிட்டு அம்மா அம்மா மிட்டாய் அப்படின்னு. இவ என்ன பண்ணா, அந்த மிட்டாய் எடுத்து பாதி கடிச்சு விட்டு அதை பிள்ளை வாயில போட்டா. தப்பா? இது தப்பா கிடையாது, அதுதான் தாயன்பு. அது போல என்ன பண்ணினா, கரிய தாந்துன்னு பார்த்துட்டு நல்லா இருக்கிற கரிய சிவங்க வாயில கொண்டு வச்சான். கரிய வச்சது மாத்திரம் இல்ல, அவன் கண்ணுல ரத்தம் வந்தது, தங்கண்ண பிடுங்கி வச்சான். நாம வைப்போமா? அதனாலதான் திருவாசகம் பாட வந்த மாணிக்கவாசகர் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் அப்படின்னு. அன்பு வடிவமாக இருந்தாண்டாவே. ஆமா, கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு எனக்கு கிடையாதுன்னு மாணிக்கவாசகர் மாணிக்கவாசகரே சொல்லிட்டாருன்னா அப்புறம் நாம என்ன ஆகும்? காப்பதோர் வில்லும் அம்பும் கையதோர் இறைச்சிப்பாரம், தோற்றெரும் செருப்பு தொட்டு தூயவாய் கலசம் நாட்டி தீப்பெரும் கண்கள் செய்ய குருதி நீர் ஒழுக தங்கன் கொப்பதும் பற்றிக் கொண்டார் குறுக்கை வீரட்டனாரே. இந்த கண்ணப்பரை சொல்லும் பொழுது தேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார், கண்ணப்பருடைய திருவுருவம் கல் வடிவத்தில காலத்தில இருக்கு. திருஞான சம்பந்தர் போய் ஆண்டவனை வணங்கினார், வணங்கி எழுந்து நின்றார், கண்ணப்பர் உருவத்தை பார்த்தார். அங்களுடைய சிவனுடைய உருவம் இங்கே நிக்கிறது, அவனுடைய திருவருடைய உருவம் இங்க, திருவருடைய உருவத்தை கண்டார்னு எழுதி வைக்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். அப்படித்தானே? ஆமா. அப்ப கண்ணப்பருடைய திருவுருவம் எது? வேடனா? இல்லை, திருவருள் அப்படின்னு முடிக்கிறார் அவர் இல்லையா. இந்த வரலாறை சொல்லி நமக்கு நினைவூட்டுகிறார், அவனுக்கு அன்பு செலுத்தி விடு அப்படின்னு. என்பதோடு இருக்கட்டும், இன்னும் மூணு பாட்டு இருக்கிறது. இந்த ஒரு பதியம் பூரா இந்த வரலாறை சொல்லிட்டு போறார் அவர். யாரு? நாவுக்கரசர். ஏன், நீ எப்படியாவது ஒரு வழியில நீ அவனுக்கு அன்பு செலுத்த கத்துக்கொள், உன் ஒரு கல்லையாவது தூக்கி போடு, அல்லது ஒரு பண்டிக்கரியவாவது போடு, இல்லையா கொஞ்சம் பாலையாவது ஊத்து, இல்லையா எப்படியாவது ஒரு சிவத்தொண்டு செய்துவிடு என்று நமக்கு நினைவூட்டுகிறார் அப்பர் பெருமான் என்று சொல்லி, இந்த தெருநேரிசை என்ற பகுதியில இன்னும் பல அற்புதமான கருத்துக்கள் வரும்.